டிசம்பர் 2010 தென்றல் இதழ். அப்ரணா பாஸ்கர் அவர்கள் எழுதியுள்ள வாழைக்கண்ணு என்னும் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன். வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க. அத்தோடு அமெரிக்காவில் வாழைமரம் வளர்த்துப்பாருன்னு சேர்த்துக்கணும்னு பணிவன்புடன் கேட்டுக்கிறேனுங்க. எல்லோரையும் போல நானும் எங்கள் அத்தை அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு வந்தோமா, நயாகராவை காமிச்சோமா, நாலு கெட்டுகெதர் பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போனோமான்னு இருந்திருக்கணும். இல்லையே, தான் உண்டு தன் சன் டிவி உண்டுன்னு இருந்தவங்களே நான் தான். அத்தை உடலுக்கு ரொம்ப நல்லது, நடந்துட்டு வாங்கன்னு வெளியே அனுப்பிச்சேன். அனுப்பினவ தனியாக அனுப்பியிருக்க கூடாதா? நாலு வீடு தள்ளி இருக்கும் அந்த சூடிதார் போட்ட இந்திக்கார பாட்டியை எனக்கு தெரிஞ்ச அரைகுறை இந்தியில் பேசி அறிமுகப்படுத்தி விட்டேன். அத்தோட சரி, தினமும் சாயங்காலம் 5 மணி ஆனால் அத்தை சீவி சிங்காரிச்சு கிளம்பிடுவாங்க. ஊர் உலகத்தில் புது இடத்துக்கு போய் மொழி தெரியாமல் திண்டாடினேன்னு சொல்கிறவங்கெல்லாம் இங்கே வந்து பார்க்கணும். கருவம்பட்டியை தாண்டி சென்னைக்கு வந்ததையே வெளிநாடுன்னு சொல்லும் அத்தையும், இட்லி வடையை தவிர வேறொன்னும் தமிழ்நாட்டில் இல்லைன்னு நினைக்கிற பாட்டியும் அப்படி என்னதான் பேசுவாங்களோ, என்னதான் புரிஞ்சுப்பாங்களோ. அந்த காத்தவராயனுக்கு தான் வெளிச்சம். நடையாக நடந்து விட்டு வந்து கதை கதையாக சொல்கிற அத்தையை நம்புறதா வேண்டாமான்னு ஒரே யோசனை. அதை விடுங்க, ஒரு நாள் விறுவிறுன்னு உள்ளே வந்து செருப்பை கழட்டியும் கழட்டாமலும் ஆரம்பித்தாங்க. இந்த கோடி வீட்டு வாசலில் வாழை மரம் என்னமா வளர்ந்துருக்கு, 1000 மரஞ்செடி கொடி இருந்தாலும் வீட்டில் வாழையை போல வருமான்னு. வலையில் தானாக வந்து விழற மீனா நானும், அப்படியா அத்தே, இங்கெல்லாம் வாழையை பார்க்க முடியாதே, கடையிலையும் கிடைக்காதே, எங்கே இருந்து வாங்கி வச்சாங்களோன்னு சொல்லி வச்சேன். மறுநாளே ஒரு காகிதத்தில் வாழை மரம் விற்கிற வெப்சைட் பெயரை அந்த வீட்டுக்காரிடமிருந்து எழுதி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. கம்யூனிகேஷன் கிளாஸ் எல்லாம் இவங்க மாதிரி ஆளை விட்டு எடுக்க சொல்லணும்ப்பா. சரி, அத்தை ஆசைப்படுறாங்களேன்னு அந்த வெப்சைட் போனால் ஒரு 100 விதமான வாழைக்கண்ணை போட்டிருக்கான். எப்பேற்பட்ட குளிரானாலும் வெயிலானாலும் வளரும்னு போட்டிருந்த ஒரு வகையை தேர்ந்தெடுத்தேன். நம்ம ஊரில் சும்மாவே கிடைக்கிற வாழையை சுழையாக $20 அதாவது 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டேன். தினமும் வேலை முடிஞ்சு வீடு நுழையும் போதே வாசலில் பெரிய பேக்கேஜ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டே வருவேன். ஒரு 15 நாள் கழித்து சின்னதாக ஒரு கவரில் விரல் அளவுக்கு ஒரு செடி வந்தது. அமெரிக்காவுக்கு எங்கள் ஊர் வாழைத்தோப்பையே கொண்டு வந்தாப்புல ஒரு மகிழ்ச்சி. போதா குறைக்கு அத்தையும் வாழைக்கண்ணு வச்சா சடச்சடன்னு வளர்ந்துடும், அது பெருசானா நிறைய கண்ணு போட்டணும்னு நாக்கில் தேனை தடவுனாங்க. கனவுல கூட வாழைத்தோப்பில் நடக்கிறாப்புல இருந்தது. ஒரு சமயம் இந்த கம்ப்யூட்டரை கட்டி அழுவுறதுக்கு பதிலாக வாழை சாகுபடி பண்ணால் என்னன்னு நினைப்பு வந்ததுன்னா என்ன சொல்லுவீங்க? சரி, முதல்ல வேர் பிடிக்கட்டும், அப்புறமா நிலத்தில் வச்சிடலாம்ட்டு கடைக்கு போனேன். வளர்ற பையனாச்சேன்னு பாதிரியார் அங்கியாட்டம் சட்டை தப்பாங்களே, அது மாதிரி இக்கணுங்கிற செடிக்கு என் ஒசரத்தில் பாதிக்கு தொட்டியை வாங்கிட்டேன். அத்தைக்கு ஒரே சந்தோஷம். ஊருக்கு போகிறதுக்குள்ளே ஒரு சீப்பானும் பார்த்துடலாம்னு நினப்பு. வீட்டுக்கு தொட்டியை கொண்டு வந்து ஒரு பைவோரம் கலந்த மண்ணை கொட்டி செடியை வச்சு தண்ணி விட்ட அப்புறம் பெருமூச்சு விட்டேன். மறுநாளே 5-6 இலை விட்டு தளதளன்னு வளர்ந்திருக்கேன்னு ஆச்சரியப்பட்டா அது விடிய கால கனவுன்னு தெரிஞ்சுது. எழுந்து பல்ல கூட விளக்காமல் போய் பார்த்தா ரொம்ப நாளாக கவனிக்காத செடியாட்டம் துவண்டு கிடந்தது. சரி, அரச மரத்தனை சுற்றின உடனே அடி வைத்து தொட்டு பார்க்கக்கூடாதுன்னு பொழப்ப பார்க்க போயிட்டேன். போர்டு மீட்டிங்க்கு கூப்பிட்டு நிற்க வச்சு வாயாலேயே சுட்டுட்டு இருந்த மேனேஜர் கும்பலை நிராயுத பாணியாக நின்ன ராவணாட்டம் பார்த்துட்டு இருந்தோம். ட்ரிங்க் ட்ரிங்க்னு செல்ஃபோன் மணி அடித்ததும், இதாண்டா சாக்குன்னு வீட்டில் அவசரம், இன்று போய் நாளை வரேன்னு கிளம்பிட்டேன். வெளியே வந்து ஃபோன் யாருன்னு பார்த்தா எங்கள் அருமை அத்தை. சொல்லுங்க அத்தை, என்னாச்சு என்று பதற்றத்தோடு கேட்டால், வாழைக்கண்ணுக்கு வெயில் பத்தலைன்னு நினைக்கிறேன், அதை தொட்டியோடு வீட்டு முன்வாசலில் வச்சிடலான்னாங்க எதிர் வீட்டு கதீஜாவை துணைக்கு கூப்பிட்டு தொட்டியை தூக்கி முன்வாசலில் வச்சோம். அவள் பங்குக்கு அவளும் மிராக்கிள் குரோன்னு ஒரு ஓரம் இருக்குது, போட்டிருக்கலன்னு கேட்டா. இந்த ஒத்த இலையும் தோண்டதை காண சகிக்காமல் போய் மிராக்கிள் குரோவை வாங்கிட்டு வந்து தெளித்தேன். நீட்டமான நுனி இணையிலே தண்ணி தெளித்து சாதம், குழம்பு, கறி, அப்பளம், பாயசம், பீட்சா, இரு இரு இதென்ன பரிகார பூசணியாட்டம் நிறைஞ்ச இலையில பீட்சா இருக்குன்னு பார்த்தேன். அலாம் கடிகாரம் மணி அடிச்சுது. அட சைன்னு வந்தது. ஒரு வாரமாக அத்தை நடந்துட்டு வரும்போதெல்லாம் வாழையை பழைக்க வைக்க ஒரு யோசனையோடு வருவாங்க. இங்கெல்லாம் சாணி உரம் கிடைக்காதான்னு கேட்டாங்க. அது ரோஸ் செடிக்கு இல்லையா போடுவாங்க அத்தை அப்படின்னேன். மண்ணுக்குள்ளே காற்று போகாமல் இருந்தால் வளரும், மேலே சருகை ஏதாச்சும் போடுறியான்னாங்க. சரின்னு மல்ச் வாங்கி போட்டேன். தொட்டியே மிதக்கிற அளவு தண்ணியோடு சுகமாக தான் இருந்தது. ஆனால் ஒரு இலை துளுக்கணுமே. அத்தை புலம்பின புலம்பெல்ல தெருவில் போகிற வரவங்கெல்லாம் வந்து துக்கம் விசாரிக்கிறதும், அவங்களுக்கு காப்பி தண்ணியை தரதுமா, அத்தைக்கு நல்லா பொழுது போச்சு, ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்கிறதும், அதை நாங்கள் செஞ்சு பார்க்குறதுமாய் 2-3 வாரம் ஓடிடுச்சு. குளிர ஆரம்பிக்கவும் தொட்டி எடுத்து உள்ளே வச்சோம். வேறு இடத்துலேருந்து எடுத்து வச்சோம் இல்லையா, அதனால் சாமிக்கு கும்பிட்டுக்கலாம்னு வாழை தொட்டியை ஒரு துளசி மாதிரி மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு மங்களகரமாக ஆக்கிட்டாங்க. சனிக்கிழமை ஆச்சேன்னு சோகமாக தூங்கிட்டு இருந்தேன். இங்கே வந்து அதிசயத்தை பாரேன் அத்தை கூக்குறல்ட்டது கேட்டது. மாடியிலேருந்து வந்து பார்த்தா எனக்கு கண்ணெல்லாம் விரிஞ்சு போச்சு. சின்னதாக ஒரு துளிர் விட்டுருந்தது. அது வெளிர் பச்சையில் நிமிர்ந்து நின்றுட்டு இருந்தது. எனக்கு புள்ள பிறக்கிறப்போ செய்தி கேட்டு கூட இவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்களான்னு தெரியல. அத்தை முகத்தில் அத்தனை நரவு. நான் சொல்லலை சாமி கும்பிட்டது வீண் போல. நாங்கள் அது சாமியாலேயோ அத்தை மாமியாலேயோ வாழைக்கண்ணும் பொழைச்சிடுச்சு, மனசும் நிறைஞ்சிருச்சு. அத்தை ஊருக்கு கிளம்பி போய் கிராமம் முழுசும் வாழைக்கண்ணு வளர்ந்த கதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வாழை இந்த 6 மாதத்தில் விறுவிறுன்னு நல்லா வளர்ந்து நிற்குது. இப்போல்லாம் யார் வீட்டுக்கு வந்தாலும் வாழை இலையில தான் சாப்பாடு. ஞாயிற்றுக்கிழமை அத்தைக்கு ஃபோன் போட்டால் அடுத்த தடவை நான் வரும்போது கருவேப்பிலை கொட்டை எடுத்துகிட்டு வரேன், கருவேப்பிலை செடி இல்லாத வீடெல்லாம் ஒரு வீடாக நாங்கள். எப்பா இப்பயே கண்ணை கட்டுதே. அப்புறம் நான் பாஸ்கர், அட்லாண்டா. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன்.